நண்பர்களே, இந்த ஒளி வாங்கிக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்திலும் இல்லாமல் இருக்கிறேன். ஆகவே எனக்கு கொஞ்சம் கூடுதல் சுதந்திரம். 12 மணிக்கு நான் பேச தொடங்கி இருக்க வேண்டும், ஆனாலும் பயனுடைய பேச்சை சுபாஷினி வழங்கியதனால் 18 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இருந்தாலும் என்னுடைய பேச்சு 12:30 நான் முடித்தாக வேண்டும். 30 முடித்து போகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை பெயரே தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற 3 சொற்களின் ஒரு கூட்டணியாக இருக்கிறது. தமிழ் என்றாலே மரபு இல்லாமல் இல்லை. மரபு இருந்தால் புதுமை ஆக்கம் வரும். கிளைகளிலிருந்து விழுதுகள் வானத்தை நோக்கி போகாமல் வேர்களை நோக்கி தொங்குகின்றன. ஆகவே உலகத்தின் தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் விழுதுகளாக அவர்கள் இருந்த போதிலும் தமிழகத்தை நோக்கியே அவர்களுடைய கவனம் குவிகிறது. ஆகவே தமிழ் என்பதிலேயே மரபு இருக்கிறது, அறம் இருக்கிறது. தமிழர்கள் மரபுக்கு கட்டுப்படுவார்கள், அறத்திற்கு கட்டுப்படுவார்கள், மற்ற கட்டளைகளுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே கட்டளை எதன் பொருட்டு என்பதை கொண்டுதான் நாம் கட்டுப்படுவதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் நான் இது தொடர்பாக புதிய செய்தியை சொல்ல முடியுமா என்று யோசித்த போது இணையதளத்தில் போய் பார்த்தேன். இந்த மின் நூல்கள் இப்போது எந்த அளவிற்கு விற்பனையாகி கொண்டிருக்கின்றன என்று நான் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய இந்த மின் பதிவாக்க முறையை பற்றி 2 வகையில் புரிந்து கொண்டிருந்தேன். ஒன்று, இனி வரும் காலங்களில் நூல்கள் அச்சிடுவது என்பது இல்லாமல் மின் பதிவுகளாக பதிப்புகளாக வெளிவரக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறதே, அப்படி வரக்கூடிய நூல்களை படிப்பதற்கு இதை போன்ற மின் சுவடிகள் வந்துவிட்டனவே, இதை பற்றியும் இவர்கள் யோசிக்கிறார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்தேன். அந்த வகையில் பார்த்தபோது ஒரு புள்ளி விவரம் என்னை மிகவும் மிரட்டியது. 2001 முதல் 3 மாதத்தில் இந்த மின்னூல்களின் விற்பனை என்பது 15,56,439 அமெரிக்கன் டாலர்களாக இருந்தது. 2009 செப்டம்பர் முடிகிற அந்த 3 மாதத்தினுடைய அந்த புள்ளி விவரம் 45 கோடியாக உயர்ந்திருப்பதை பார்த்து வியந்து போனேன். ஆகவே இனி வரும் காலத்தில் நூல்கள் எப்படி இருக்கும், எப்படி அதை படிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான கவலைகளில் உலகம் முழுக்க படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்தது. இப்படி மின்பதிவாக்குவதில் தமிழ் மரபு அறக்கட்டளை அந்த வணிக நோக்கிலான அந்த முயற்சியில் இல்லாமல் இவர்கள் நமது மரபு வழிப்பட்ட கருவூலங்களை காப்பாற்றுகிற ஒரு பணியில் ஈடுபட்டிருப்பதை நினைத்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற கனித்தமிழ் சங்கம், ஆண்டோ பீட்டர், சுபாஷினி, கண்ணன் போன்ற உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். நன்றியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு பதிவு என்பது புதியதாக இல்லை. மனிதர்கள் ஏன், உயிரினங்கள் ஏன் இந்த பிரபஞ்சமே பதிவு செய்தலில் அதிக விருப்பமுடையதாக இருக்கிறது? நான் யோசித்து பார்த்தேன். சூரியனை பற்றி பேசினார்கள். சூரியன் தன்னை பதிவு செய்து கொள்ள விரும்பிய போதுதான் பூமி பிறந்திருக்கிறது. பூமி இல்லாமல் போயிருந்தால் சூரியனுக்கு பதிவு ஏது இல்லையா? பார்ப்பது யார், கும்பிடுவதற்கு யார் இருக்கிறார்கள்? உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு என்று திருமுருகாற்றுப்படை குறிப்பிடுகிறது. உலகத்தை பற்றி சொன்னார் மாலன். சொன்னால் உலகம் உருண்டையாக இருந்தது என்பது தமிழர்களுக்கு கருத்தாக இருந்ததா என்று அவ்வளவு வெளிப்படையாக அவர்கள் சொன்னார்களாக தெரியவில்லை. ஆனால் பூ உலகு என்று சொல்லி இருக்கிறார்களே, பூ எப்படி இருக்கிறது? வட்டமாகத்தானே இருக்கிறது. மேருவை வளமருகிறது என்று இருக்கிறது. அதிலும் வியப்பு பாருங்கள். நாம் தமிழினுடைய அறிவியல் கருத்துக்களை சிந்தனைகளை பற்றி வியந்து கொண்டே போகலாம். தொல்காப்பியம் சொல்லுகிறது முதற் பொருள் என்பதிலே கடவுள் இல்லை. பார்த்தீர்களா? கடவுள் நமக்கு முதற் பொருளிலே இல்லை. ஒருவேளை மூலம் முதற் பொருள் என்று இப்போது யாரேனும் சொல்லலாம். கடவுள் முதற் பொருளாக தொல்காப்பியம் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நிலமும் பொழுதும் என முதலிரு வகைத்தே. அப்படியானால் நிலம்தான் பொழுதுதான் இந்த இரண்டும் தான் முதற் பொருள் என்று சொன்னால், நண்பர்களே, இந்த நிலம் உருவாவதற்கு முன்பாகவே பொழுது இருந்ததா? சூரியன் இருந்ததே. அப்படி என்றால் சொல்லுகிற தொல்காப்பியர் முதலில் சூரியனை சொல்லிவிட்டு நிலத்தை சொல்லி இருக்க வேண்டாமா? எப்படி நிலத்தை சொல்லிவிட்டு சூரியனை சொல்லுகிறார், பொழுதை சொல்லுகிறார்? அவர் பொழுதை சொல்லுகிறாரே தவிர சூரியனை சொல்லவில்லை. நிலமும் பொழுதும் என முதலிரு வகைத்தே என்றால், நிலம் பூமி தோன்றுவதற்கு முன்பு பொழுதுகள் இல்லை. அதற்கு முன்பு பகல் இரவு என்று உண்டா? அல்லது குளிர்காலம் கோடைகாலம் என்று மழைக்காலம் என்று உண்டா? இல்லையே. ஆகவே முதலில் நிலத்தை வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு பொழுதை சொல்லியிருக்கிறார். இந்த நுட்பம் இன்றைய வரை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழர்களுக்கு இந்த வானவியல் சிந்தனைகளுக்கான முன் வழிமுறைகள் என்னவாக இருந்திருக்கும் என்று தெரியுமா நண்பர்களே? இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த கணித முறையில் எவ்வளவு குளறுபடிகளோடு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போதும் சூரியனை வைத்து கணக்கிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது அப்படியான தோற்றத்தை நாம் பார்ப்பதற்கு காரணம் பூமியினுடைய சுழற்சி. சரி, இந்த மார்ச் 21 அல்லது 23 தேதி உங்கள் தலைக்கு மேல் சூரியன் வருவதாக சொல்லுகிறார்களே உலகம் முழுக்க, அது எப்படி சாத்தியம், எங்கே சாத்தியம் என்று வியந்து பாருங்கள். அது பூமத்திய ரேகையில் சாத்தியம். இந்த பூமத்திய ரேகை எங்கே இருக்கிறது? பூமத்திய ரேகை இருக்கிற எல்லா இடத்திலும் அந்த தேதியில் அந்த இடத்தில் சாத்தியமா? பொழுதுகளை பருவங்களை கணக்கிடுவதற்கு தமிழர்கள் கையாண்ட முறை என்பது நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து தான் கணக்கிட முடியும் என்பது. ஆகவே தொன்முதலையாக கடல் கொண்ட தொன்முதலையாக பிரஜோலங்காக கருதப்படுகிற இன்றைக்கு பூமியை பூமத்திய ரேகையாக இருக்கிற கடல் பகுதியில், தமிழ்நாட்டின் தென்பகுதியில் ஒரு மைய புள்ளிதான் அந்த மார்ச் 21-23 தேதியில் சூரியன் தலைக்கு மேல் வருகிற இடம் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இது எப்படி எல்லா நாட்டிற்கும் பொதுவாக இருக்க முடியும்? குழம்பி போயிருக்கிறார்கள். சரி, விட்டு விடுவோம். இப்படி பூமியினுடைய பருவங்களை தீர்மானிப்பதற்கு எப்படி தமிழகம், பழைய தமிழகத்தின் ஒரு பகுதியில் இருந்துதான் உலக கணக்கீட்டுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை போல, வானங்களினுள்ளே வான் திரிகிற அந்த கோள்களின் கணக்குகளை எதை கொண்டு தீர்மானித்தார்கள் என்றால், துருவ நட்சத்திரத்தை கொண்டு தீர்மானித்திருக்கிறார்கள். சப்தரிஷி மண்டலங்கள் என்று சொல்லுகிறார்களே, அதனுடைய மைய புள்ளியாக இருக்கிற அந்த துருவ நட்சத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் வானத்தில் உள்ள கோள்களினுடைய கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய இந்த பருவ காலங்களை கணக்கிடுவதற்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்துதான் அது கணக்கிட முடியும் என்பதை துல்லியமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆகவே வானம் இப்படியெல்லாம், சூரியன் இப்படியெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது பூமியை நோக்கி, அல்லது பூமியிலிருந்து அப்படி பூமி பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சில தாவரங்கள், உயிரினங்கள், நாம் உட்பட அவற்றின் பதிவுகளாக இருக்கிறோம். மனித குலத்தின் தலைமுறைகளின் பதிவுகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்னாலும் வரும் தலைமுறைகளும் இந்த பதிவுகளை செய்யும். அப்படி என்றால் பதிவு என்பது நமது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. சூரியனுக்கு இருந்தது, பூமிக்கு இருக்கிறது, இங்கே உள்ள உயிரினங்களுக்கு இருக்கிறது. அதிலே மிகச்சிறந்த உயிரினமாக வளர்ச்சி பெற்றிருக்கிற மனித உயிரினத்திற்கு கூடுதலான பொறுப்புணர்ச்சியும் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை எதை பதிவு செய்ய விரும்புகிறது என்றால், நமது மரபு. நமது மரபு என்ன? பதிவு செய்தல் என்பதுதான். ஒளியை பதிவு செய்கிற போது மொழியாகிறது, மொழி பதிவு செய்யப்படுகிற போது எழுத்தாகிறது, எழுத்துக்கள் சேர்ந்து பதிவு செய்கிற போது சொல்லாகிறது, சொற்கள் சேர்ந்து பதிவாகிற போது தொடராகிறது. காலந்தோறும் இந்த சொல்லுக்கும் இந்த தொடருக்கும் சேருகிற சேர்க்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய புதிய புதிய பொருள்களை கண்டறிந்து வெளி உலகிற்கு தருவது படைப்பாளியின் படைப்பு என்னும் பதிவாக இருக்கிறது. நாம் புதியதை படைக்கிற போது பழையதிலிருந்து புதியதை படைக்க முடியும், படைக்க வேண்டும். மரபிலிருந்து ஒரு ஆக்கம் உருவாகிற போதுதான் அது உலகம் இயக்கிற அளவிற்கும் உலகம் போற்றுகிற அளவிற்கும் உலகத்திற்கு பயன்பட முடிகிற அளவிற்கும் அது அந்த ஆக்கம் பயன்படும். இல்லை என்றால் நமது மரபொழிவுப்பட்ட சிந்தனைகள் செய்திகள் இவையெல்லாம் நமக்கு ஒரு பிறந்த உடனேயே அறுபடுகிற தொப்புள் கொடி போல இரண்டாவது முறையாக மீண்டும் ஒரு முறை தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு நாம் புதிய உலகத்தில் பழைய மரபு எனும் வேர்கள் இல்லாத ஒரு புதிய பழைய மரபுகள் எனும் வேர்கள் இல்லாத விருதுகளாக மட்டுமே தொங்கிக் கொண்டிருப்போம். காட்டில் கிடைக்கிற ஈரத்தை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில தாவரங்களைப் போல, அல்லது நாம் உருவாக்கி பெறுகிற அந்த விளைச்சலிருந்து கிடைக்கிற பொருள்களை கொண்டு வாழ்வதை விட யாருடைய விளைச்சலில் இருந்தோ பெற்று பயனடைகிற ஒரு வளர்ப்பு பிராணிகளைப் போல, வளர்ப்பு மிருகங்களைப் போல, வளர்ப்பு உயிரினங்களைப் போல நமது வாழ்க்கை அல்லாடி போய்விடும். நண்பர்களே, இத்தகைய இந்த பெரிய முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருப்பதற்கு வரலாற்று காலங்களில் யார் யார் ஈடுபட்டார்கள் என்பதை திரு மாலன் போன்றவர்கள் சொன்னார்கள். தலபுராணம் என்று அல்லது பக்தி இலக்கியம் என்றெல்லாம் வகைப்படுத்தி நாம் நமது மரபு கருவூலங்களை காப்பாற்றுவதை விடவும் காலத்தால் காணாமல் போய் கொண்டிருக்கிற அந்த கருவூலங்களை கண்டெடுத்தாக வேண்டும் என்பதிலும் இவர்கள் கவனம் செலுத்துவது பாராட்டக்குரியதாக இருக்கிறது. சிட்டி ஒரு நூலை வெளியிட்டார், உங்களுக்கு நினைவிருக்கும், கண்டெடுத்த கருவூலம் என்று பெயர். ஒரு ஏகாதசி இரவில் மதுரைக்கு பக்கத்தில் விடிய விடிய முத்துத்தாண்டவர் என்ற ஒரு புலவர், அந்த ஒரு புலவரை விட்டு மக்கள் கூடியிருக்கிறார்கள் மைதானத்தில், விடிய விடிய ஒரு கதை சொல்ல வேண்டும். ஏற்கனவே இந்த மக்கள் தெரிந்திருக்காத ஒரு கதையாக இருக்க வேண்டும், அவர்கள் தூங்கி விடாமல் காப்பாற்ற வேண்டும், தூங்கிவிட்டால் அந்த பயன் போய்விடும், அதை அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கும்படியாக செய்ய வேண்டும். அவர்கள் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும், அதற்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று அந்த ஜமீன்தார் ஒரு ஏற்பாடு செய்து விடிய விடிய கதை சொன்னதை அவர் இப்படித்தான் வெளிநாட்டில் இருந்து கிடைத்த பிரதமர் பதிப்பில் இருந்து கட்டெடுத்து தமிழர்களுக்கு தந்தார். இப்படி நமது மரபை காப்பாற்றுவதில் நமக்கு என்னென்ன முறைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் கூட வெளிநாட்டவர்களாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கற்றுத்தருகிறவர்களும் வெளிநாட்டில் வாழ்ந்த தமிழர்களாக இருக்கிறார்கள். காலை மெக்கன்சி சொன்னார், ஸ்காட்லாந்து நாட்டின் லூவித்தீவில் பிறந்தவர் இங்கே வந்து என்னென்ன செய்தார் என்று. அவர் கண்டெடுத்து தொகுத்து தந்த அந்த கல்வெட்டுகளில் ஒரு 176 கல்வெட்டுகள் இப்போது அந்த இடத்தில் இல்லை. அவர் படியெடுத்து தந்திருக்கிற ஓ தாளில் எழுதப்பட்டிருக்கிற அந்த கல்வெட்டுகளுக்கு மூல கல்வெட்டு இல்லை. பாருங்க, இப்ப அதுதான் ஓலையில் இருப்பதுதான் கல்வெட்டாக இருக்கிறது. இப்படி எவ்வளவு நூல்கள் கல்வெட்டுகளே காணாமல் போகிற போது நூல்கள் எவ்வளவு காணாமல் போயிருக்கும். 1865 ஒருவர் அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டார். அவருடைய பெயர் ஜான் மர்டாக். ஜான் மர்டாக் என்பவருடைய அட்டவணை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1865 வரை தமிழில் அச்சான நூல்களுடைய விவரம் என்ன என்பதை ஜான் மர்டாக் கேட்லாக் என்பது வந்திருக்கிறார். அதில் ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள். அவர் ஒவ்வொரு பொறுமை வரையாக மருத்துவம், ஆன்மீகம், தத்துவம், கவிதை, பாடநூல் என்றெல்லாம் வகைப்படுத்தி அந்த பட்டியலை தந்திருக்கிறார். பட்டியலை தந்ததோடு இல்லை, ஒவ்வொரு நூலை பற்றியும் ஒரு குறிப்பு தந்திருக்கிறார். ஆசிரியரையா எவ்வளவு பக்கங்கள் இருக்கிறது, அதனுடைய அச்சிட்ட காலம் என்ன, அதில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் செல்ல சேர்ந்தவராய முதலியார் 1896 கூடிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இரண்டும் முக்கியமான நூல்கள். 1865 வரை நமக்கு வெளியான நூல்களுடைய விவரத்தை ஜான் மர்டாக் அட்டவணையில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த நூல்கள் இப்போது எங்கே இருக்கின்றன? பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கின்றன, இந்திய ஆபீஸில் இருக்கின்றன. பல நூல்கள் உலகத்தின் பல நாடுகளில் ஓலைச்சுவடிகளும் நூல்களும் இருக்கின்றன என்றார்களே. வாட்டிகன் நூலகத்தில் தமிழ் நூல்கள் 5000 மேல் இருக்கின்றன. இப்படி வெளிநாடுகளை விடுவோம். இங்கே உள்ள கல்கத்தாவில் வையாபுரி பிள்ளை அவர்கள் பயன்படுத்திய ஓலைச்சுவடிகள் அங்கேதான் இருக்கின்றன. நாம் பார்க்க முடியவில்லை, பயன்படுத்த முடியவில்லை, அவ்வளவுக்கு போவானே. மைசூரில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொகுத்து வைத்திருக்கிற, அல்லது அது இந்தியா முழுவதுமைக்கான அமைப்பு, தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போது மைசூரில் இருக்கிறது.
ஒரு 60,000 கல்வெட்டு படிகள் இன்னும் அச்சுக்கு வரவே இல்லை. அது என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. எச்சம் பேஜஸ் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த எச்சம் பேஜஸ் எடுத்து வைத்திருக்கிற அந்த கல்வெட்டு படிகள் இருக்கின்றன தவிர, அதனுடைய மூல கல்வெட்டுகளாக இருந்த இடங்களில் அந்த கல்வெட்டு இருக்குமா என்பது கூட தெரியாது. ஆகவே தமிழ்நாடு அரசு வழியாக மத்திய அரசுக்கு நாங்கள் எழுதி, இப்படி ஒரு தமிழக வரலாறு பண்பாடை சொல்ல வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஆதாரங்களை கொண்ட கல்வெட்டுகள் மைசூரில் முடங்கி கிடக்கின்றன, அவற்றை அவர்கள் வெளியிட விரும்பவில்லை என்றால், இயலவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஏற்கும், அதை வெளியிடும், தமிழ் பல்கலைக்கழகத்தின் வழியாக அந்த முயற்சியை மேற்கொள்ளிருந்து முயற்சி செய்து மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்றோம். அவர்கள் சொன்னார்கள், இருக்கிறது 1.5 லட்சம் எச்சம் பேஜஸ் இருக்கின்றன, இதில் தமிழ் மட்டும் என்று நாங்கள் பிரித்து தருவதற்கு எங்களுக்கு 1.5 ஆண்டுகள் ஆகும் என்றார்கள். கவலை வேண்டாம், 1.5 லட்சம் எச்சம் பேஜஸையும் நாங்கள் படியெடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னோம். சரி என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படி 1865 வரை ஜான் மடாக் செய்ததை, திருமணம் செல்வகேஸ்வரராய முதலியார் செய்ததை, அதற்கு பிறகு நாம் எப்படி பதிவுகளை, இந்த அச்சு நூல்கள் என்ன வந்திருக்கிறன என்ற விவரத்தை பதிவு செய்ய முயற்சி செய்தோமா என்றால், 1865 முதல் 1956 வரை தமிழில் வெளிவந்த நூல்களை என்ன என்ற விவரத்தை தமிழ் நூல் விவர அட்டவணை என்று தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு அரசின் சார்பாக தொகுத்திருக்கிறது. 1956 பிறகு வந்த நூல்கள் என்னென்ன என்கிற விவரத்தை கன்னிமரான உலகம் ஆண்டுதோறும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்திய மொழிகளிலேயே எந்த ஒரு மொழிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை தமிழில் அச்சான நூல்களினுடைய விவரங்களை நாம் மிக துல்லியமாக பட்டியலிட்டு விடலாம். ஆனால் அந்த நூல்கள் எங்கெங்கே கிடைக்கின்றன என்பது இப்போதுதான் நாம் தேடி எடுக்க வேண்டியிருக்கிறது. அது 1865 முன்னால் வெளிவந்த நூல்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்று தெரியவில்லை. அந்த அட்டவணையிலேயே அந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிற அந்த தமிழ் விவர அட்டவணையையும் கொடுத்திருக்கிறார்கள். 1868 1956 வரை வெளிவந்த நூல்கள் தமிழ் நூல் விவர அட்டவணை என்று வந்திருக்கின்றன. அவையெல்லாம் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இருக்கின்றன. அவற்றை படியெடுத்துக் கொள்ளலாம். ரோஜா முத்தையா செட்டியார் அலுவலகம் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது. அந்த அட்டவணைகளை எல்லாம் அவர்களுடைய இணையதளத்தில் போட்டிருக்கிறார்கள். இப்படி நாம் இந்த ஒரு பதிவை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் உவே சாமிநாதையர், காணி மெக்கன்சி போன்றவர்கள், சிவை தாமோதரம் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் தொகுத்தார்கள் எல்லாம் ஓலைச்சோழிகளை. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசு நேஷனல் மேனஸ்கிரிப்ட்ஸ் மிஷன் என்று ஒரு அமைப்பு இந்தியா முழுமைக்கும் தொடங்கி, இதுவரை நிறுவனத்திற்குள் வராத தனியாரிடம் மட்டும் உள்ள ஓலைச்சுவடிகளை ஒரு பட்டியலிட்டார்கள். அப்படி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற ஓலைச்சுவடிகள் உலகத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள், இவற்றையெல்லாம் விட தனியாரிடம் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் என்று பட்டியலிட்ட போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிக அதிகமான ஓலைச்சுவடிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டது. 500,000 சில்லறை ஓலைச்சுவடிகள் தனியாரிடம் இந்தியா தமிழ்நாட்டில் உள்ளது. அதிலும் குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகம் ஓலைச்சுவடிகள் கிடைத்திருக்கின்றன விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவர்கள் செய்திருக்கிற ஒரு நல்ல காரியம், உரியவர்களை வைத்திருந்த புள்ளி விவரங்களை எடுத்து முகவரிகளை தொகுத்திருக்கிறார்கள். யார் யாரிடம் எவ்வளவு ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன என்று இங்கிருந்து போய் பார்த்தவர்களுக்கு அந்த ஓலைச்சுவடி என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியாது. ஏடுகளை மட்டும் கணக்கிட்டு அவர்கள் பட்டியலிட்டு தந்திருக்கிறார்கள். நண்பர்களே, அவ்வளவு முகவரிகளையும் வைத்துக் கொண்டு சென்ற ஜூன் 3 தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிறந்த நாளிலிருந்து தமிழ் வளர்ச்சி தினமாக, தமிழ் வளர்ச்சி வாரமாக ஒரு முனைப்பு திட்டத்தை தமிழ் கழகம் முன்னெடுத்து எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் அனுப்பி மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களை கொண்டு அந்த முகவரியில் உள்ளவர்களிடம் சென்று அந்த ஓலைச்சுவடிகளை திரையிட முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இப்படி ஒரு சில மாவட்டங்களில் இருந்து அந்த ஓலைச்சுவடிகளும் கட்டுக்கட்டாக இப்ப தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. ஏனென்றால் இப்போது அவர்கள் சொன்னதை போல ஒரு ஓலைச்சுவடி வைத்திருப்போட போய் நாம் கேட்டால் அவர்கள் கொடுக்க தயாராகவில்லை. ரெண்டு மூன்று காரணம். ஒன்று, இதில் ஏதேனும் சொத்து தகராறுகள் வந்து விடுமோ, அதை பற்றி பத்திரமாக இருக்குமா? ஏன்னால் வயிற்றில் போவருக்கும் படிக்க தெரியாது, அதை வாங்க போகிறவருக்கும் படிக்க தெரியாது. அல்லது நமது குடும்ப ரகசியங்கள் ஏதாவது வெளியில் போய்விடுமா? அல்லது ஏதேனும் புதையலை பற்றி எழுதி வைத்து அதை வைத்துக் கொண்டு ஏதோ கண்டுபிடித்து விடுவார்களோ? இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கவலைகளில் இருக்கிறாங்க. அதை நாம் அவர்களிடம் சொல்லி, நீங்கள் அங்கேயே கொடுங்கள், நாங்கள் பதிவு செய்து விட்டு உங்களிடம் திருப்பி தந்து விடுவோம் என்று நாங்கள் அந்த ஓலைச்சுவடியை பதிவு செய்கிற அந்த பேனரை எடுத்துக்கொண்டு ஓலைச்சுவடி துறைவராக சென்று அந்த பதிவுகளை மேற்கொள்கிறார். இரண்டாவதாக, வாழ்வுமிகு முதல்வர் அவர்களும் சொல்லி தனித்திட்டமாக சென்றாண்டு நாங்கள் ஒரு திட்டத்தை பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது, தமிழ் பல்கலைக்கழகத்தை போன்று ஒரு
பணிகளை மேற்கொண்டிருக்கிறது தமிழ் மரபு அறக்கட்டளை ஒன்று என்பது எங்களுக்கு அப்போது அவ்வளவு தெரியாது. முதலமைச்சர் அவர்களிடம் சொன்ன போது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இவ்வாறான தமிழ் நூல்களை, உதாரணமாக கருணாக பாம்பு கடிக்கு விஷம் முறிவு என்ற ஒரு புத்தகத்தை சீனா ராமச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது எங்கிருந்து? லண்டனில் இருந்து எடுத்து வந்தது. இது பாம்பு கடிக்கு ஒரு மருத்துவம் சொல்லியிருக்கிறதாக என்று பார்த்தால், அது கிறித்தவர்களுக்குள்ள கேத்தலிக் அந்த புரொட்டஸ்டன்ட் ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற ஒரு சண்டை. இதுல இருக்கிற அந்த மத சண்டையில் அந்த பாம்பு கடிக்கு அதில் பீடிக்கப்பட்டவர்கள் எப்படி விஷ முறிவுக்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறது. இப்படியான நிறைய நூல்கள் நாம் வந்து மற்ற இடங்களில் இருந்து பெற முடியும். ஆகவே என்ன நூல்கள் வந்திருந்தாலும், எந்த வகைப்பாட்டின் பொருண்மையில் அது இருந்தாலும், அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற நூல்களை எல்லாம் முதலில் ஆவணப்படுத்துவோம். பிறகு நாம் வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஓசியார் வருகிற வரை கூட காத்திருக்காமல் அதை கொண்டு நாம் பின்னர் பயன்படுத்துகிற வகையில், இப்போது நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு நாம் அந்த வகைப்பாட்டில் அல்லது அமைப்பில் அவற்றை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன போது, முதலமைச்சர் அவர்கள் இதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கி உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்தாலும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை, ஓலைச்சுவடிகளை, அச்சு நூல்களை நீங்கள் ஆவணப்படுத்திக் கொள்ளலாம் என்று நமக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். சரியான நிறுவனமாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். சுபாஷினி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், எங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று. தமிழ் பல்கலைக்கழகத்தில் இடம் இருக்கிறது. இது தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் செய்கிற உதவி இல்லை, தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் மரபு அறக்கட்டளை செய்கிற உதவி. ஏனென்றால் இது உலகம் முழுக்க இருக்கிற ஓலைச்சுவடிகளையும் நூல்களையும் பற்றிய பட்டியலும் விவரங்களும் தான் எங்களிடம் இருக்கின்றன. இதை நாங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஊரை அனுப்பி இந்த பணியை மேற்கொள்ள செய்வது என்பது இயலாத காரியம். ஒரே நேரத்தில் ஒரு 3 மாத காலத்தில் உலகம் முழுக்க இருக்கிற இப்படி 20 நூல்கள் 30 நூல்கள் என்றெல்லாம் முடியாது. உலகம் முழுக்க இருக்கிற எங்கெங்கே ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன, எங்கெங்கே அச்சு நூல்கள் இருக்கின்றன என்ற விவரத்தை நாங்கள் தருகிறோம். நீங்கள் ஒரே 1 மாதம் அல்லது 3 மாத காலத்தில் எவ்வளவு பேரை வேண்டுமானாலும் வைத்துக் கொண்டு அந்த பணிகளை முடித்து எங்களுக்கு மார்ச் 31க்குள் கொடுங்கள். அதற்கான செலவு தொகையை தமிழ்நாடு அரசு உங்களுக்கு தரும். ஏனென்றால் ஏற்கனவே இதற்கான செலவு தொகையை தமிழ் பல்கலைக்கழகம் வாங்கி வைத்திருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை, செலவுக்கு பணம் இல்லை என்கிற குறை உங்களுக்கு இனி இல்லை. பணம் இருக்கிறது, செலவு செய்வதற்கான வகைகளை சொல்லுங்கள். அது தமிழ் வளர்ச்சிக்கு பயன்படுகிற வகையாக எந்தெந்த வகையில் இருக்கும் என்பதை நீங்கள் திட்டமிட்டு சொன்னால் அதற்கு நிதி பற்றாக்குறை இல்லை என்பது இப்போது நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். நிறைய நிதி வழங்கப்படுகிறது. செலவு செய்வதற்கு சரியான நிறுவனங்களும் சரியான ஆய்வாளர்களும் கிடைக்காத நிலையில்தான் இப்போது செம்மொழி நிறுவனமாக இருக்கட்டும், தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், தமிழ் வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், எங்களுக்குள்ள இடர்பாடெல்லாம் இதை நிறைவேற்றுவதற்கு தகுதியான நபர்களும் நிறுவனங்களையும் கண்டறிவதில் உள்ள இடர்பாடாகத்தான் இருக்கிறது. நான் இந்த இவருடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்ததற்கே காரணம், இப்படி தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் இவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஆசையினால்தான். அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் மரபு அறக்கட்டளையோடு ஒரு புரிதல் ஒப்பந்தம், ஒரு MOU போட்டுக்கொண்டு அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்டு இரண்டு பேரும் சேர்ந்து இந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதற்கான செலவுகளையும் அதற்கான திட்டங்களையும் தமிழ் பல்கலைக்கழகம் தர தயாராக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து வருகிறேன்.